உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்புள்ளங்களே, வணக்கம். இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
என்னை அழைத்த இயேசுவே, உம்மன்பில் வாழ வருகிறேன்.
பொதுக்காலம் 15 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
ஸ்டான் சுவாமி அவர்கள் செய்த குற்றம் என்ன என்பதை நிரூபிக்காமல், வழக்கு எதையும் நடத்தாமல் அவர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரது ஆன்மா உண்மையிலேயே அமைதி அடையுமா என்று தெரியவில்லை. அது அமைதி அடையும் என்று நம்புகிறேன். இவ்வேளையில் சொல்லக்கூடியது எல்லாம் இதுதான், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. எனது அருமை அன்புள்ளங்களே, ஜூலை 5 கடந்த திங்களன்று இயேசு சபை அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி அவர்கள் மும்பை திருக்குடும்ப மருத்துவமனையில் இறையடி சேர்ந்த அதே நாள் செய்தித்தாளில் வெளியான ஒரு கட்டுரையில் இந்த வரிகள் இடம்பெற்றிருந்தன. இதை எழுதியவர் ஒரு செய்தியாளர் அல்ல, மாறாக இந்த வரிகளை எழுதியவர் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திருவாளர் மதன் லோக்கூர் அவர்கள். அன்பு இதயங்களே, இன்று நடுவன் அரசையும் இந்தியாவையும் ஆட்டிப்படைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீதும், அவர்களுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி அடிமை பணி புரியும் தேசிய புலனாய்வுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவை மீதும் முன்னாள் நீதிபதி லோக்கூர் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார்.
அன்பு இதயங்களே, அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்கள் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டதிலிருந்து உலகெங்கிலும் இருந்து கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக ஜூலை 5 கடந்த திங்களன்று அவர் இறந்த செய்தி வெளியானதும் இந்த கருத்துக்கள் எரிமலையாக வெடித்து சிதறிய வண்ணம் உள்ளன. ஸ்டான் அவர்கள் மரணமடையவில்லை, அவர் இந்திய நடுவன் அரசால் இந்திய நீதித்துறையால் கொல்லப்பட்டார் என்ற கருத்து மிக அதிகமாக ஓங்கி ஒலித்தது ஒரு புறம். மற்றொரு புறம், அவர் ஓர் இறைவாக்கினராக, நீதியின் சாட்சியாக, இயேசுவின் உண்மை சீடராக வாழ்ந்தார், இறந்தார் என்ற கண்ணோட்டத்தில் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இதோ இவ்விரு கண்ணோட்டங்களின் எடுத்துக்காட்டுகள். இந்திய தலத்திருவையின் சார்பில் வெளியான கருத்துக்களில் தமிழக கத்தோலிக்க ஆயர்பேரவையின் தலைவரான பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை தயக்கம் ஏதுமின்றி இந்திய அரசின் மீது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது.
கிறித்துவ துறவி ஒருவர் தன் பணிவாழ்வில் காட்டிய நேர்மையை, நீதியின்பால் காட்டிய உறுதியை, மானுட மாண்பை காக்கின்ற வகையில் அரை நூற்றாண்டு உழைத்த ஒரு துறவியை சமூக விரோதியாக, கலகக்காரராக சித்தரித்து நாளும் துரத்தி வந்த அரசின் போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம்
என்று பேராயர் பாப்புசாமி அவர்கள் இவ்வறிக்கையில் கூறியுள்ளார்.
சனநாயக நாட்டில் மனித உரிமைகளை காக்க வாழ்ந்த ஒருவருக்கு சனநாயக அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளுமானால், ஸ்டான் சுவாமியை பின்பற்றி இனி எத்தனையோ சுவாமிகள் தோன்றி மக்கள் விடுதலை பயணத்தில் பங்கேற்பர் என்பது உறுதி
என்ற உறுதிமொழியுடன் தமிழக ஆயர்பேரவையின் சார்பாக பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை நிறைவடைகின்றது.
அன்பு இதயங்களே, அருள்பணியாளர் ஸ்டான் அவர்களின் அடக்கத் திருப்பலி மும்பையில் நடைபெற்ற நாளான ஜூலை 6 ஆசிய ஆயர்பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவர் கர்தினால் சார்ல்ஸ் மாங் போ அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்கள் அநீதிகள் பெருகியிருக்கும் தெருக்களிலும் மலை முகடுகளிலும் தன் பலிப்பீடத்தை நிறுவி அருள்பணித்துவத்திற்கு ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்தார் என்றும், பழங்குடியினரிடையே மனித மாண்பு மற்றும் நீதி ஆகிய நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார் என்றும் கூறினார். காந்தியடிகளின் வன்முறையற்ற அகிம்சை வழியை பின்பற்றிய அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்கள் இந்தியாவின் வறியோர் நடுவே வாழ்ந்த இன்றைய புனிதர் என்பதையும் கர்தினால் போ அவர்கள் தன் அறிக்கையில் கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, அருள்பணி ஸ்டான் அவர்களின் மரணத்தை ஒட்டி எழுப்பப்பட்டு வரும் கண்டன குரல்கள் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டம் என்ற இருவகையான பதில் இருப்புகளில் இந்த ஞாயிறன்று நாம் அருள்பணி ஸ்டான் அவர்களின் வாழ்வையும் மரணத்தையும் இறைவாக்கினர் ஒருவரின் வாழ்வோடும் மரணத்தோடும் ஒப்பிட்டு சிந்திக்க முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, சென்ற ஞாயிறும் இந்த ஞாயிறும் இறைவாக்கினர்களை மையப்படுத்திய வாசகங்கள் நம் வழிபாட்டில் இடம்பெற்றுள்ளன. ஒரு இறைவாக்கினர் எவ்வாறு தன் சொந்த ஊரிலேயே துன்பங்களை எதிர்கொள்கின்றார் என்பதை ஜூலை 4 சென்ற ஞாயிறு வழிபாட்டில் நாம் சிந்தித்த வேளையில், மும்பை மருத்துவமனையில் அருள்பணி ஸ்டான் அவர்கள் மரணத்தின் நுழைவாயிலை நெருங்கிக் கொண்டிருந்தார். அதற்கடுத்த நாள் ஜூலை 5 திங்களன்று இந்திய நேரம் பிற்பகல் 1:20 மணியளவில் அவர் தன் உயிரை இறைவனின் கரங்களில் ஒப்படைத்தார். சக்தியும் செல்வமும் சுயநலமும் மிகுந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஓர் இறைவாக்கினராக, அதே வேளையில் ஒடுக்கப்பட்டோரின் பிரதிநிதியாக அவர் இவ்வுலகில் இருந்து விடுதலை பெற்றார்.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர்கள் அனைவருமே தங்களை முன்னிறுத்தாமல் இறைவனையும் அவர் தங்களுக்கு வழங்கிய செய்தியையும் முன்னிறுத்தி உழைத்தவர்கள். தங்களையே மறைத்து அழித்து இறைவனை மட்டுமே வெளிப்படுத்திய இறைவாக்கினர்களில் ஒருவரான ஆமோஸ் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு அறிமுகமாகின்றார். விவிலியத்தில் நாம் சந்திக்கும் அத்தனை இறைவாக்கினர்களும் தீப்பிழம்புகள். அவர்களில் இறைவாக்கினர் ஆமோஸ் மிக உக்கிரமாக எரிந்த ஒரு தீப்பிழம்பு. அவரது நூலில் நாம் கேட்பதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் விடுத்த எச்சரிக்கைகள்.
அன்பு இதயங்களே, ஆமோஸ் கூறி வந்த கசப்பான உண்மைகளை கேட்க மறுத்த தலைமை குரு அமத்சியா பெத்தேல் பகுதியை விட்டு ஆமோஸை ஓடிப்போகச் சொல்லுகின்றார்.
அரசனின் இடமான பெத்தேலில் இறைவாக்கு உரைக்காதே, வேண்டுமெனில் யூதேயா நாட்டுக்கு ஓடிப்போய் அங்கு இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள்
என்று அமத்சியா அறிவுரை தருகின்றார். அன்பு இதயங்களே, அமத்சியா சொல்வதை ஆழ்ந்து சிந்தித்தால் அவர் இறைவாக்கினர் என்ற வேடம் அணிந்த அரசியல்வாதி என்பதை புரிந்து கொள்ளலாம்.
ஆமோஸ், பெத்தேலில் நாங்கள் அரசனை புகழ்ந்து பாடி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறோம். அரசனுக்கும் மக்களுக்கும் நீ கூறும் எச்சரிக்கைகள் எங்கள் பிழைப்பை கெடுத்துவிடும். எனவே எங்கள் பிழைப்பை கெடுக்காமல் நீ யூதேயாவுக்கு போய் அங்கே இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள்
என்பதே ஆமோஸுக்கு அமத்சியா கூறும் அறிவுரை. ஒரு இறைவாக்கினர் எவ்வாறெல்லாம் வாழக்கூடாது என்பதை அமத்சியாவின் சொற்களில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அமத்சியாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆமோஸ் என்ற தீப்பிழம்பு இன்னும் அதிகமாக கொழுந்துவிட்டு எரிகின்றது.
இறைவாக்கு உரைப்பது ஒரு பிழைப்புக்கென்றால் நான் இறைவாக்கினன் அல்ல, அரசனுக்கு துதிபாடும் இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் அல்ல
என்று ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, பிழைப்புக்காக இறைவாக்கு உரைப்பது, மந்திரம் சொல்வது, பலிகள் ஆற்றுவது, போதிப்பது என்று வாழ்ந்த போலி இறைவாக்கினர்கள் மத்தியில் ஆமோஸ் போன்ற உண்மை இறைவாக்கினர்கள் அன்று வாழ்ந்தனர், இன்றும் வாழ்கின்றனர். பிழைப்பை தேடிக் கொள்வது வேறு, வாழ்வை குறிப்பாக நிலை வாழ்வை தேடி கண்டடைவது வேறு என்பதை தெளிவுபடுத்தி அந்த வாழ்வு பாதையை பிறருக்கு காட்டி வரும் அருள்பணி ஸ்டான் போன்ற இறைவாக்கினர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு தன் சீடர்களை அருள் பணிக்கு அனுப்பி வைக்கும் இன்றைய நற்செய்தி பகுதியும் ஒரு சில முக்கியமான பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது. முதல் பாடம், இயேசு தன் சீடர்களை அனுப்பிய வேளையில் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் என்று நற்செய்தியில் வாசிக்கின்றோம். எவ்வகை அதிகாரம்? இயேசுவின் சீடர்கள் மக்களுக்கு பணிபுரிய செல்கின்றனர். அம்மக்கள் மீது அதிகாரம் செலுத்த இயேசு அவர்களை அனுப்பவில்லை, மாறாக அந்த மக்கள் மத்தியில் வளர்ந்திருந்த தீய சக்திகள் மீது அதிகாரம் அளித்தார். மக்களுக்காக பணிபுரிந்த இயேசு அவர்களை தீய சக்திகளிலிருந்து விடுதலை செய்யவே தன் அதிகாரத்தை பயன்படுத்தினார். அதே பாடத்தை தன் சீடர்களுக்கும் இயேசு சொல்லித்தந்தார், அதே சக்தியையும் அவர்களுக்கு வழங்கினார்.
அன்பு இதயங்களே, மக்களுக்கு பணியாற்றுவதாக மேடைகளில் முழங்கி வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமரும் அரசியல்வாதிகள் மக்களை வதைக்கும் தீய சக்திகளுடன் கரம் கோர்த்து மக்களை நசுக்குவது உலகெங்கும் நிகழ்கின்றது. இத்தகைய போலியான மக்கள் பணியாளர்கள் அருள்பணி ஸ்டான் போன்ற உண்மையான மக்கள் பணியாளர்களை சந்திக்கும் வேளையில் தங்கள் வேடம் கலைந்துவிடும் என்ற அச்சத்தில் உண்மை பணியாளர்களை இவ்வுலகினின்றே அகற்றிவிடுவதை நாம் மீண்டும் மீண்டும் கண்டு வருகின்றோம்.
அன்பு இதயங்களே, பணியாளர் வார்த்தைகளால் மட்டும் போதிப்பது பயனளிக்காது, அவரது வாழ்வாலும் போதிக்க வேண்டும் என்பது இயேசு சொல்லித்தரும் இரண்டாவது பாடம். பணியாளரின் வாழ்வு மிக எளிமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வார்த்தைகள் தெளிவாக்குகின்றன. அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்கள் வாழ்ந்த மிக எளிமையான வாழ்வுக்கு பல நூறு பேர் சாட்சிகள். தன் பணியின் இலக்கு மக்கள் என அவர் தெரிவு செய்த பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆகியோரின் வாழ்வு முறை அவரது வாழ்வு முறையாக மாறியது. அன்பு இதயங்களே, உங்களை வரவேற்பவருடன் தங்கியிருங்கள், வரவேற்க மறுப்பவர்களிடமிருந்து விரைவில் விலகிச் செல்லுங்கள் என்பது இயேசு நமக்கு சொல்லித்தரும் மூன்றாவது பாடம். வரவேற்பு இல்லாத இடங்களிலிருந்து செல்லும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்பதை இயேசு குறிப்பிட்டு சொல்கின்றார்.
அன்பு இதயங்களே, கால் தூசியை உதறிவிடுவதை நாம் வழக்கமாக ஒரு கோபச் செயலாக நம்மை வரவேற்காதவர்களுக்கு தரும் எச்சரிக்கையாகவே சிந்தித்துள்ளோம். இச்சொற்களை மற்றொரு கோணத்திலும் சிந்திக்கலாம். பணி செய்ய செல்லும் இடத்தில் சரியான வரவேற்பு இல்லை என்றால் அந்த கசப்பான எண்ணங்களை சுமந்து கொண்டு அடுத்த இடம் செல்ல வேண்டாம். அந்த கசப்பை அங்கேயே விட்டுவிடுங்கள். காலில் படிந்த தூசியை தட்டுவது போல் உங்கள் உள்ளத்திலிருந்து கசப்பான எண்ணங்களை தட்டிவிட்டு புறப்படுங்கள் என்று இயேசு தன் சீடர்களுக்கு சொல்வதாக நாம் எண்ணி பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களே, நம் உறவுகள் அல்லது நண்பர்கள் நடுவே சரியான வரவேற்பு நமக்கு கிடைக்கவில்லை என்ற கசப்பான எண்ணங்களை நம்மில் எத்தனை பேர் சுமந்து வருந்துகிறோம்! பல வேளைகளில் இந்த கசப்புணர்வுகள் காலில் படிந்த தூசியாக இல்லாமல் கண்களில் விழுந்த தூசியாக உறுத்தி கொண்டே இருக்கும். எந்த ஒரு கசப்பான நினைவையும் எண்ணத்தையும் கால் தூசியெனக் கருதி உதறிவிடுவதும் கண் தூசியாக சுமந்து வருந்துவதும் நமக்கு தரப்பட்டுள்ள சுதந்திரம்.
இத்தகைய சுதந்திரத்தை தகுந்த முறையில் பயன்படுத்தியவர் அருள்பணி ஸ்டான் என்பது நிச்சயம். அன்பு நெஞ்சங்களே, பார்க்கின்சன்ஸ் என்ற நரம்பு தளர்ச்சி நோயாலும் முதிர்ந்த வயதுக்கே உரிய உடல் நலக் குறைவுகளாலும் துன்புற்ற ஸ்டான் அவர்களுக்கு சிறை அதிகாரிகள் அடிப்படை தேவைகளையும் மறுத்தனர் என்பதை கேள்விப்பட்ட நாம் ஆத்திரமடைந்தோம். ஆனால் அருள்பணி ஸ்டான் அவர்களோ தனக்கு கிடைக்காதவற்றை கால் தூசியாக தட்டிவிட்டுவிட்டு தனக்கு உதவிகள் செய்த உடன் சிறை கைதிகளை பற்றியே பேசி வந்தார் என்பது அவர் பெற்றிருந்த உள்மன சுதந்திரத்தை உலகறிய செய்தது. அன்பு இதயங்களே, இறைவாக்கினர்களாய் இறைவனின் பணியாளராய் வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவருமே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை இன்றைய வாசகங்கள் வழியே, அருள்பணி ஸ்டான் சுவாமி போன்ற இறைவாக்கினர்கள் வழியே நமக்கு சொல்லித்தந்த இறைவனுக்கு நன்றி பகர்வோம்.
சீடராக இறுதி மட்டும் இயங்கவும், இழந்தோர்க்கு இருப்பதெல்லாம் கொடுக்கவும், கணக்கின்றி கையளித்து மகிழவும், தாராள மனதை எனக்கு தந்தருளும். திருகுணத்தை நிறைவேற்ற அதிலே மட்டும் நிறைவு காண என்னை நானே கையளித்த இயேசுவே,
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
ரோம் நகரின் ஜெமெல்லி மருத்துவமனையில் பெருங்குடல் பிரச்சினை தொடர்பான நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே ஓய்வெடுத்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அம்மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மற்ற நோயாளிகளும் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று ரோம் நகரில் வாழ்கின்ற வீடற்ற ஏழைகள் இறைவேண்டல் செய்தனர். ரோம் சான் எஜிதியோ பிறரன்பு அமைப்பின் வழிகாட்டுதலில் வீடற்ற ஏழைகள் சிலர் ஜெமெல்லி மருத்துவமனைக்கு மலர்கொத்துடன் சென்று அவ்விடத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் உருவத்தின் முன்பாக ஜெபித்தனர். அன்புக்குரிய திருத்தந்தையே, உங்களின் நல்வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம் என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திக் கொண்டு ஜெமெல்லி மருத்துவமனைக்கு சென்ற அந்த ஏழைகள் குழு, எங்களுக்கென்று ஒரு இல்லம் இருக்கின்றது, அதற்காக நாங்கள் தங்களுக்கு நன்றி சொல்கின்றோம் என்று கூறியது.
ஐவரி கோஸ்ட் நாட்டின் யாமுசோக்ரா நகரில் இடம்பெற்று வரும் அருள்பணியாளர் சிறப்பு மாநாட்டில் கலந்து கொள்வோருக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள நற்செய்தி அறிவிப்பு பணி பேராயத்தின் தலைவர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள், அதிகாரத்தோடு செயல்படுவதன் வழியாக அல்ல, மாறாக எடுத்துக்காட்டான சான்று வாழ்வு வழியாக இயேசுவை மக்களிடம் எடுத்துச் செல்வோம் என்று விண்ணப்பித்துள்ளார். இம்மாதம் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இடம்பெறும் இந்த சிறப்பு மாநாட்டில் கர்தினால் தாக்லே அவர்களின் செய்தியை வாசித்தளித்த ஐவரி கோஸ்ட் நாட்டிற்கான திருப்பிட தூதர் பேராயர் பவுலோ போர்ஜியா அவர்கள் இயேசுவை வளர்க்கும் பொறுப்பு வழங்கப்பட்ட புனித யோசேப்பை எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு அருள்பணியாளரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஐவரி கோஸ்ட் நாட்டில் அருள்பணி வாழ்வும் பணியும் எதிர்கொள்ளும் உயிருக்கே சவால் விடும் சூழல்கள் என்ற தலைப்பில் இடம்பெறும் அருள்பணியாளர் மாநாட்டில் அந்நாட்டின் மறைமாவட்டங்களையும் துறவு சபைகளையும் சேர்ந்த 300 பேர் கலந்து கொள்கின்றனர்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சிக்காகோ நகரில் கடந்த வார இறுதியில் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரத்திற்கு 100 பேர் வரை பலியாகியுள்ளது குறித்து தன் வன்மையான கண்டனத்தையும் கவலையையும் தெரிவித்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் சிக்காகோ பேராயர் கர்தினால் பிளேஸ் கியூபிச். வன்முறை கலாச்சாரத்திற்கு குழந்தைகள் உட்பட எண்ணற்றோர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பலியாகி வருவதும், தினசரி வாழ்வில் அச்சத்துடனேயே வாழ வேண்டியிருப்பதும், துப்பாக்கி கலாச்சாரம் தொடர்வதும் மிகவும் அச்சத்தையும் கவலையையும் தருவதாக உள்ளது என தன் செய்தியில் உரைத்துள்ளார் கர்தினால் கியூபிச். பெருந்தொற்றிலிருந்து வெளியே வந்து ஒரு சுமூகமான வாழ்வை மேற்கொள்ளலாம் என நம்பிக்கொண்டிருந்த மக்களுக்கு தற்போது வன்முறை கலாச்சாரம் அச்சுறுத்தலை தந்து கொண்டிருக்கின்றது என்ற கர்தினால் இத்தகைய வன்முறை நிலைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அழைப்பு விடுத்தார்.
இயேசு சபை அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்களின் இறப்பு இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனங்களான தேசிய புலனாய்வு முகமை, சிறை நிர்வாகம், நீதிமன்றம் என எல்லாம் இணைந்து நிகழ்த்திய படுகொலை என்று தமிழக ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு தலைவர் கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசே அவர்கள் கூறியுள்ளார். தந்தை ஸ்டான் அவர்களின் இறப்பை முன்னிட்டு பன்னாட்டு அளவிலும் இந்திய அளவிலும் எழுந்துள்ள கண்டனங்களால் இந்திய ஒன்றிய அரசு தலைகுனிந்து நிற்கின்றது எனவும் ஆயர் நசரேன் சூசே அவர்கள் கூறியுள்ளார். தந்தை ஸ்டான்சுவாமியின் இறப்பை ஒட்டி அரசு படுகொலையை எதிர்த்து முழக்கம் செய்வோம் என்ற தலைப்பில் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஆயர் நசரேன் சூசே அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். தந்தை ஸ்டானின் இறப்பை ஒட்டி ஜார்க்கண்ட் மாநில பழங்குடி மக்களுக்கும் இயேசு சபையினருக்கும் தந்தையின் குடும்பத்தினருக்கும் தமிழக ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு தலைவர் என்ற முறையில் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் ஆயர் நசரேன் சூசே அவர்கள் கூறியுள்ளார்.
மேலும் பாசிச ஒன்றிய அரசால் நீதிமன்ற காவலில் படுகொலை செய்யப்பட்ட குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலித்த மற்றும் விளிம்பு நிலை மாந்தரின் இறைவாக்கினராக திகழ்ந்த அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்களுக்கு தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் ஜூலை 11 இஞ்ஞாயிறன்று முழக்கம் செய்வோம் என்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. இயேசு சபை அருள்பணி ஸ்டான் அவர்களது இறப்பிற்கு நீதி கேட்டும் UAPA சட்டத்தை நீக்கக் கோரியும் தேசிய புலனாய்வு முகமையை கலைக்கக் கோரியும் அச்சட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் 14 மனித உரிமை காப்பாளர்களை காப்பாற்றக் கோரியும் இந்நிகழ்வில் வலியுறுத்தப்பட உள்ளது. இஞ்ஞாயிறன்று ஒவ்வொருவரும் தங்களது சமுதாய ஊடகங்களில் இந்நிகழ்வுக்கன்று இளைஞர்கள் உருவாக்கியுள்ள காட்சிப்படத்தை பதிவு செய்து அருள்பணி ஸ்டான் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் நிர்வாகக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது.
COVID-19 பெருந்தொற்று உருவாக்கியுள்ள நெருக்கடிகளால் கப்பலில் பணியாற்றுவோர் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள வேளை பல நேரங்களில் வர்த்தகம் தடைப்பட்டிருப்பதால் இவர்கள் கப்பல்களிலேயே நீண்டகாலம் தங்கியிருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகின்றனர் என்று பிலிப்பீன்ஸ் தளத்திரு அவை பணியாளர் ஒருவர் கூறியுள்ளார். ஜூலை 11 ஞாயிறன்று கடல் ஞாயிறு சிறப்பிக்கப்படுவதை முன்னிட்டு ஆசிய செய்திகளிடம் பேசிய ஸ்கலாபெரினி துறவு சபையின் அருள்பணி பவுலோ பிரிகோல் அவர்கள் பிலிப்பீன்ஸின் மணிலா துறைமுகத்தில் அந்த தொழிலாளர்களின் நிலைமையை விளக்கியுள்ளார்.
அன்பு இதயங்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.